தொடர்ந்து செய்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. நமது ஆதீன அருளாளர்கள் அருளி செய்துள்ள பண்டார சாத்திரங்களிலே மூன்று சாத்திரங்கள் தசகாரியம் என்னும் பெயர் பெற்று விளங்குகின்றன. அவற்றுள் முதலாவது மூன்றாவது பட்டத்து ஞானாசிரிய பெருந்தகையும் குருமுதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தியருடைய நேரடி மாணாக்கரும் ஆகிய அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள தசகாரியம். அதிலே 49வது பாடலே சிந்தனை இருந்து வருகின்றது. 49வது பாடலே ஒரு அருமையான ஐயப்பாட்டினை எழுப்பி அதற்கு விடையருளி செய்கின்றோம் என்று ஆசிரியர் தெரிவித்து வருகின்றார். இப்படிப்பட்டது ஒரு ஐயப்பாட்டினையும் அதற்கு இதை அடுத்து வரும் பாடல்களில் தரக்கூடிய விளக்கத்தையும் நாம் வேறு எந்த சாத்திரங்களிலும் பார்த்தல் மிக அரிது. மிகச்சிறப்பான முறையிலே ஒரு ஐயத்தை அளித்துள்ளார். தசகாரியம் என்பது இந்நூல். அந்த நூலின் தலைப்பு தெரிவிப்பது போல அந்த தசகாரியங்கள் பத்தையும் விளக்கியாகிவிட்டது. அதிலே 10வது தசகாரியமானது சிவபோகம், சிவத்தை ஆன்மா அனுபவித்து நிற்கும் முத்தி நிலை, அதையும் விளக்கியாயிற்று. அதன் மேல் சீவன் முத்தன் ஏன் குரு லிங்க சங்கமம் மூன்றையும் வழிபட வேண்டும் என்ற வினாவிற்கும் விடை கூறி விளக்கியாச்சு. ஏனென்றால் சீவன் முத்தனுடைய நிலை சிவபெருமானுக்கு அங்கமாக விளங்குகின்ற நிலை. சீவன்முத்தை அடைந்த ஆன்மா சிவத்திற்கு அங்கம், சிவம் அதற்கு அங்கி, அங்கியாகிய சிவம் அங்கமாகிய ஆன்மாவை உருக்கும். அங்கமாகிய ஆன்மாவோ அவன் உருக்க உருக்க இந்த ஆன்மாவும் உருகி அவனை வழிபடும். தன்னுடைய எவ்வளவு உருக்குகின்றான், தன்னுடைய கருணை திறத்தினை அந்த ஆன்மாவிற்கு புலப்படுத்துகின்றான். நம்மீதும் எம்பெருமான் ஒரே மாதிரியான கருணையைத்தான் காட்டுகின்றார். ஆனால் அந்த கருணையை நாம் உணர்வதில்லை. காரணம், மலச்சார்பினை இன்னும் விடாமல் அதிலிருந்து விடுவதற்கான, அந்த மலச்சார்பிலிருந்து நீங்குவதற்கான முயற்சிகளிலே முழுமனதோடு ஈடுபடாமல் இருப்பதனாலே எம்பெருமான் நமக்கு நம்மிடம் பொழிகின்ற கருணையினை உணரமாட்டாமல் இருக்கின்றோம். ஆனால் சீவன் முத்தர்கள் அந்த மலத்தடையிலிருந்து அவர்கள் நீங்குவதற்குரிய சிவபுண்ணிய முயற்சிகளையெல்லாம் பல பிறவிகளிலே படிமுறையாக செய்து இப்பொழுது இந்த முத்தி நிலையிலே அந்த மனத்தடையிலிருந்து முற்றிலுமாக அவர்கள் நீங்கிவிட்டமையினாலே சிவபரஞ்சுடனுடைய பெருங்கருணையினை அவர்கள் உணரக்கூடிய ஒரு பேச்சினை பெற்றுவிட்டார்கள். அவன் தன் கருணைத்திறத்தை புலப்படுத்துவதன் மூலம் அந்த ஆன்மாவை உருக்குகின்றான். அந்த கருணைத்திறத்தை உணர்வதன் மூலம் ஆன்மா உருகுகின்றது. இதுதான் சீவன் முத்தி அடைந்த ஆன்மா. இவ்வாறு அங்கமாக இருந்து அங்கியாகிய சிவத்தை தொழுது வழிபட்டு உருகுகின்றது. எனவே அங்கமானது அங்கியை வழிபட வேண்டும். வழிபட்டால்தான் அந்த அங்கத்திற்கு அது இன்பம் கொடுக்கும். இன்பம் வழிபாட அங்கத்திற்கு இன்பம் கொடுக்கும். எப்படி சீவன் முத்தி அடைந்த ஆன்மா அங்கமும் சிவபெருமான் அங்கியுமாக இருக்கின்றார்களோ அதுபோலவே அந்த சீவன் முத்தி அடைந்த அந்த சீலனுடைய திருமேனி அங்கம், அவனுக்கு சீவன் முத்தி அருளிய அந்த சிவ குருநாதரின் திருமேனி அங்கி. அங்கம் என்பது அங்கியை வழிபட வேண்டும் என்ற முறைமைப்படி இந்த சீவனுத்தனாகிய சீடன் தன்னுடைய திருமேனியை கொண்டு புற வழிபாட்டினை செய்ய வேண்டும். ஏன்னா அவனுடைய திருமேனி அங்கம், குருநாதருடைய திருமேனி அங்கி. எனவே அங்கமாகிய சீடன் உடல் அங்கியாகிய குருவின் உடலை வணங்க வேண்டும். எனவே அது புற வழிபாடு அவசியம் வேண்டும். குருவை வழிபடவே குருவின் ஆணை வழி நின்று லிங்க சங்கமங்களையும் வழிபட வேண்டும். எனவே குரு லிங்க சங்கமம் என்னும் முறைமை வந்தது என்று மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் நமக்கு கூறி அருளி செய்தார்கள். இப்பொழுது இரண்டு முத்திகள் சைவன் நூல்களிலே பேசப்படுகின்றனவே, சீவன் முத்தி பரமுத்தி என இரண்டு முத்திகள். சீவனாகிய ஆன்மா சிவத்தோடு ஒத்து சிவத்தை போலவே மலச்சார்பற்று சிவத்தினுடைய என் குணங்களும் அந்த சிவத்தை சார்ந்தபடியினாலே சார்ந்ததன் வண்ணமாம் இயல்பு ஆன்மாவிற்கு இருக்கின்றபடியினாலே மரத்தை நீத்து சிவத்தை சார்ந்த ஆன்மா அந்த சிவத்தினுடைய எண்குணங்களும் தன்மாட்டு விளங்க பெற்று சிவமயமாக அந்த ஆன்மா விளங்கக்கூடிய அந்த முத்தியினையும் இரண்டு வகையாக சொல்கின்றார்களே, சீவன் முத்தி பரமுத்தி என்று. அந்த முத்தி தான் முடிவான ஒன்று என்று ஆகிவிட்ட பிறகு அந்த முத்தியிலும் ஏன் இரண்டு வகைகள், சீவன் முத்தி பரமுத்தி? நூல்கள் எல்லாம் சீவன் முத்தி என்று சொல்கின்றன. பின்பு அந்த ஆன்மா, இந்த சீவன் முத்தி அடைந்த ஆன்மா அந்த சீவன் முத்தியையும் கடந்து பரமுத்தி அடைவான் என்றும் ஞான நூல்கள் சொல்கின்றனவே. ஆகையினாலே இந்த சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் என்ன வேறுபாடு? பொதுவாக சைவ நூல்கள் ஓரளவு கேட்டவர்கள் அறிந்திருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால், சீவன்முத்தி அடைந்த பிறகும் உடல் நீங்காமல் இருக்கும். அப்ப சிலர் கேட்கலாம், உடல் நீங்கவில்லை என்றால் அது பிறவியிலே உழல்கின்ற நிலைதானே, உடல் இன்னும் இருக்கின்றது என்றால் அது எப்படி முத்தி நிலையாகும், அது பிறவியிலே வாழ்கின்ற நிலைதானே என்று கேட்கலாம். உடல் இருக்கின்றதே ஒழிய முத்தி அடைந்துவிட்ட அந்த உயிரானது அந்த உடலை சார்ந்து இருக்கவில்லை, அது சிவத்தை சார்ந்து சிவத்திலே ஒன்றி கலந்துதான் அந்த முத்தான்மா இருக்கின்றது. உடல் இருக்கின்றதென்றால் அந்த உடல் இன்னும் நீங்கவில்லை, பேரளவிற்கு அந்த உடல் இருக்கின்றது. மேலும் மிக முக்கியமான கருத்து இந்த தசகாரியத்திலே சொன்னார்கள், அந்த சீவன்முத்தனுடைய உடலை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த உடலை இயக்குவது சிவபெருமான் தான் என்று அருமையாக ஒரு பாடலிலே இதற்கு முன்பே நம்முடைய அருளாசானாகிய அம்பலவான தேசிக மூர்த்திகள் இதற்கு முன்பே ஒரு பாடலிலே அருளி செய்தார்கள். அதிலே அந்த பாடலை எல்லாம் ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம். 38வது பாடலிலே இந்த ஐயா பாட்டை எழுப்பி, முத்தியடைந்துவிட்ட ஆன்மா சிவத்தோடுதானே ஒன்றி கலந்திருக்கும், அது முத்தி நிலையில் நீங்கி மறுபடி உடலை சாராது, சிவபெருமான் அந்த உடலை சார்வானா என்றால் மாயாகாரியமாக உடலை சிவபெருமானும் சாரமாட்டான். சரி, உயிரும் சார வேண்டாம், சிவபெருமானும் அந்த உடலை சார வேண்டாம், அந்த உடல் தனித்து நிற்குமா என்றால் தனித்தும் நில்லாதே. அப்படி என்றால் அந்த உடலின் கதி என்ன, அந்த உடல் எவ்வாறு இருக்க முடியும் என்று ஒரு ஐயப்பாட்டினை மாணாக்கன் கேட்பது போல கேட்டு அதற்கு விளக்கமும் தந்தார்கள். அந்த உடலை சிவபெருமான் தான் சார்ந்திருக்கின்றான், ஆனால் அந்த உடலுக்கு வருகின்ற அனுபவங்களை சிவபெருமான் தான் அனுபவிப்பதில்லை, ஆனால் அந்த உடலை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு எப்படி சிவாலயத்திலே உள்ள சிவலிங்க திருமேனியினை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த சிவலிங்க திருமேனியை வழிபடுபவர்களுக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலே இருந்து கொண்டு சிவபெருமான் எப்படி வரங்களை அருள்கின்றாரோ அதுபோலவே சீவன்முத்தனுடைய யாக்கையிலே சிவபெருமான் அந்த யாக்கையை தனக்கு இடமாக கொண்டு அந்த யாக்கையில் இருந்து கொண்டு அந்த உடலில் இருந்து கொண்டு அந்த திருமேனியை வழிபடுபவர்களுக்கெல்லாம் முத்தான் மாக்களின் அந்த திருமேனி வழிபடுவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் அந்த திருமேனியின் வாயிலாக அருள் புரிகின்றார். அதனால்தான் முத்தான் மாக்களை அந்த சிவஞானிகளை சிவமாகவே வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்றெல்லாம் அரிய விளக்கங்களை ஏற்கனவே 38, 39 பாடல்களிலே மிகச்சிறப்பாக விளக்கி அருளினார்கள். ஆகவே அந்த விஷயத்திலும் நமக்கு ஐயமில்லை. சீவன்முத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாக விளங்குவது, அந்த முத்தான்மாவோ அவ்வுடலை சாராமல் சிவத்தையே சார்ந்து விளங்குவது என்றெல்லாம் மிக அருமையாக சொன்னார்கள். ஆகவே சீவன்முத்தி முடிவான முத்தி என்பதிலே ஐயமில்லை. சீவன்முத்தி அடைந்த பிறகும் அதற்கு மேலும் அடைவதற்கு ஒரு பெயர் உள்ளதோ என்ற ஒரு ஐயம் நமக்கு ஏன் வருகின்றது என்றால், சீவன்முத்தி என்ற அதனோடு நிறுத்திக் கொள்ளாமல் மேலும் பரமுத்தி என்றும் இன்னொன்று சொல்கின்றார்களே. எனவே சீவன்முத்தி முடிவான நிலை இல்லையோ, பரமுத்தி தான் முடிவான நிலையோ, அல்லது சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு பெயரளவில் தான் ரெண்டு பெயர்களோ, மற்றபடி ரெண்டும் ஒன்றுதானோ என்றெல்லாம் பல்வேறு கோணங்களிலே நமக்கு ஐயப்பாடுகள் எழுகின்றன. ஆகவே இந்த ஐயப்பாட்டிலும் தீர்ந்தால்தான் நமக்கு சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்பதிலே ஒரு தெளிவு ஏற்படும். ஆகவே இந்த அருமையான கேள்வியை ஆசிரியர் எடுத்துக்கொண்டு அதற்கு சில பாடல்களிலே மிகச்சிறப்பாக நமக்கு விளக்கம் தந்து அருள்கின்றார்கள். இது நம்முடைய ஆதீன பண்டார சாஸ்திரமாகிய இந்த தசகாரியத்தில் மட்டும்தான் இவ்வளவு நுணுக்கமான ஒரு சிந்தனையானது எழுப்பப்பட்டுள்ளது. சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை பாவினில் சீவன் முத்தி பகருமேல் பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமாள். முத்தி நிலை என்பது என்ன? சீவன் அதாவது உயிர் சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி என்றார். உயிரானது சிவத்தோடு ஒத்து சிவத்தைப் போலவே மலச்சார்பில் நீங்கப்பெற்று சிவத்தினுடைய எண்குணங்களும் தன்மாட்டு விளங்கப்பெற்று அந்த சிவத்தோடு ஒத்து சிவமயமாய் அந்த ஆன்மா விளங்குகின்றது என்றால் அதுவே முத்தி. இந்த முத்தியை ஞான பாசுரங்களிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? சீவன் முத்தி என்று சொல்லியிருக்கின்றார்கள். சீவன் முத்தி என்று சொல்வார்கள் என்றால், சீவன் முத்தி பகருமேல் சொல்வார்கள் என்றால், பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமாள். சீவன் முத்தி மேவுவன் என்று சொல்வதோடு இல்லாமல் ஞான நூல்கள் என்ன சொல்கின்றன? பரமமுத்தி மேவுவன், பரமுத்தியினை அந்த ஆன்மா அடைவன் என்றும் சொல்கின்றனவே. எனவே இந்த சீவன்முத்தி பரமுத்தி என்று இரண்டு முத்திகள் பேசப்படுவதனாலே இந்த இரண்டிற்கும் வேற்றுமை உண்டோ என்றால், வேற்றுமை உண்டு என்று தெளிவாக சொல்கின்றார்கள். விகற்பம் கேள்வி, விகற்பம் என்பது வேற்றுமை, விகற்பம் கேள்வி, வேற்றுமை உண்டு இரண்டு முத்திகளுக்கும், சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் வேற்றுமை உண்டு, அந்த வேற்றுமையை சொல்கின்றேன் கேட்பாயாக. அடுத்தடியில் என்ன சொல்கின்றார்கள், யாவதும் இரண்டும் ஒன்றே. வேற்றுமையினுடனே பெரிய வேற்றுமை நினைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லா வகையாலும் சீவன் முத்தையும் பரமுத்தையும் ஒன்றுதான். ஆயினும் விகற்பம் சொல்வான், ஆனாலும் ஒரு சின்ன வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன். ஆகவே சீவன் முத்தி பரமுத்தி என்று நூல்கள் இரண்டு முத்திகள் பேசுகின்றனவே, அந்த இரண்டு முத்திகளும் வேறு வேறு முத்திகளா என்றால் வேற்றுமை உள்ளது சொல்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த வேற்றுமையை கூட சொல்லாமல், வேற்றுமை உள்ளது என்பதற்காக மாணாக்கன் அந்த வேற்றுமை பெரிய வேற்றுமை போலும் என்று நினைத்துவிடக் கூடாதே. ஆகையினாலே உறுதியாக ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், சிவன்முத்தியும் பரமுத்தியும் எல்லா வகையிலும் தம்முள் ஒத்தவைதான் என்று ஒரு கருத்தையும் அழுத்தமாக சொல்லிவிட்டு, ஆயினும் ஒரு சிறு வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகையினாலே இங்கே ஆசிரியர் சிவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமையினை சொல்ல வரும்போது, அந்த வேற்றுமை மிகச்சிறிய வேற்றுமைதான் என்பதை மாணாக்கன் முதலிலே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கருத்திலே மாணாக்கன் தெளிவாக இருக்க வேண்டும். பெருமளவு இந்த இரண்டு முத்திகளும் வேறுபடுபவை என்ற நோக்கிலே மாணாக்கன் அந்த வேற்றுமையை நோக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்த வருகின்றார்கள். ஆகவே யாவதும் இரண்டும் ஒன்றே, எல்லா வகையாலும் இரண்டு முத்திகளும் ஒன்றே. அடுத்த பாடலையும் அதைத்தான் முதல்ல வலியுறுத்துதாங்க, வேற்றுமையை சொல்ல போறாங்க. சிவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமையை சொல்ல போகின்றார்கள். ஆனால் அது சொல்வதற்கு முன்பு பலமுறை என்ன சொல்கின்றார்கள், ரெண்டு முத்தியும் ஒன்றுதான், ஒற்றுமைதான் மிக மிக அதிகம், 99% ரெண்டும் ஒன்றுதான். அதை மறந்துட்டு அந்த கருத்துல தெளிவா இருக்காம வேற்றுமையை மட்டும் ஒருவன் பார்க்க வந்தான்னா, அவன் சீவன் முத்திய சாதாரணமா நினைச்சு சீவன் முத்தர்களையும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஆகவே அதை மிக மிக வலியுறுத்துகின்றார், ரெண்டும் ஒன்றுதான். இன்னொரு பாடலை வலியுறுத்திட்டு அப்புறம்தான் வேற்றுமையை சொல்ல வருகின்றார்கள். பாருங்க அடுத்த பாடல் அந்த 50வது பாடல்ல ரெண்டும் முற்றிலும் ஒத்தவை என்பதை விளக்கமாக சொல்கின்றார்கள். அது சீவன்முத்தியினுடைய சிறப்பை சொல்லியே சொல்கின்றார்கள். ஏதோ சிறிய வேற்றுமை இருக்கின்றது என்பதற்காக பரமுத்தியே முடிவான முத்தி, சீவன்முத்தி ஒரு இடைப்பட்ட நிலைதான். சாலோகம், சாமீபம், சாரூபம் இப்படி எல்லாம் பதமுத்திகள் இருக்கின்றன. அத மாதிரி சீவன்முத்தியும் ஒரு இடைப்பட்ட பதமுத்தி தான் என்று மாணாக்கன் கருதிவிடவே கூடாது என்பதற்காக வேண்டி, இதுகாரும் சீவன்முத்திக்கு மேலே ஒன்றுமில்லை என்று மாணாக்கன் நினைத்து வந்தான். இப்ப பரமுத்தி ஒன்று சொன்ன உடனே சீவன்முத்தியை கொஞ்சம் அதனும் தாழ்ந்ததை எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சீவன்முத்தியுடைய பெருமையினை இந்த 50வது பாடலை மிகச்சிறப்பாக சொல்லி, இது ஈடு இணையற்ற முத்தி தான் இந்த சீவன்முத்தி என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு அந்த சிறிய வேற்றுமையை சொல்கின்றார். இந்த 50வது பாடல்ல சீவன்முத்தியினுடைய சிறப்பை தான் சொல்கின்றார். முத்தியும் இதுவே ஆகும். முத்தி அப்படின்னு சீவன் பரன் அடைமொழி கொடுக்காம முத்தின்னு சொல்றோம் இல்லையா, அது முத்தி முடிவானது, முத்தி அடைந்து விட்டால் அதற்கு மேல் அடைய ஒன்றும் இல்லை, முத்தியே முடிவானதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முத்தி சீவன் முத்தி தான், அதுல எந்த சந்தேகமும் கூடாது என்று சொல்கின்றார். அப்ப முத்தின்னு தனியா சொன்னால் அது சீவன் முத்தியை குறிக்காது போலும், சீவன் முத்தியும் வந்து கடக்கக்கூடிய நிலைதான், அதை கடந்து பரமுத்தியும் அடைகிறார்கள் போலும் என்று மாணாக்கன் அப்படிலாம் நினைச்சிடக் கூடாது. அதனால முத்தின்னு சொல்றமே முடிவான முத்தின்னு, அது இந்த சீவன் முத்தி தான் சொல்கின்றார்கள். முத்தியும் இதுவே ஆகும், முடிவும் வேறு இல்லை ஆகும், சீவன் முத்திக்கு மேல இன்னொரு அடையக்கூடிய முடிவுன்னு எதுவும் இல்லையப்பா என்று சொல்கின்றார்கள். முத்தியும் இதுவே ஆகும், முடிவும் வேறு இல்லையாகும், சித்தமும் இதுவேயாகும், அதாவது தெளிந்த சிந்தையும் இதுதான். சீவன்முத்திக்கு மேல முத்தி இல்லை என்று கருதுகின்ற சிந்தனை இருக்கின்றதே, சீவன்முத்திக்கு மேல் முத்தி இல்லை என்ற சிந்தனையே தெளிவான சிந்தனை, அதான் சித்தமும் இதுவே ஆகும், தெளிவும் மேல் இல்லையாகும். இதற்கு மேலையும் இன்னும் ஆராய்ந்து தெளிவதற்கு ஒன்றுமில்லை. சீவன்முத்திக்கு மேல ஒரு முத்தி இருக்கான்னு நீ ஒன்னும் ஆராய்ந்து தெளிவதற்கு ஒன்றுமில்லை, ஆராய்ந்தா குழப்பம்தான் வரும். பித்தும் இன்று ஒளிவேயாமேல் பேரிதற்கு இல்லையாகும், பித்தாகி ஆணவமலம் இந்த சீவன்முத்தி காலத்தில் ஒளிந்தே போகும் என்றால் இந்த சீவன்முத்திக்கும் மேல ஒரு பேர் இருக்குமோ இல்லையா? மலத்தடை முற்றிலும் நீங்கிருது சீவன்முத்தியில, அப்ப சீவன்முத்தியை விட சிறப்பான நிலை என்ன இருக்க முடியும் இல்லையா? ஒத்த இவ்வுடலும் இந்நாள் உருவதும் இல்லையாமே, அதாவது உடல் இருக்கின்றதே சீவன்முத்தி நிலையிலேன்னு அதை மட்டும் நினைக்கிறேன் இல்லையா? அந்த உயிர், அந்த உடலும் எப்படி இருக்கின்றது, உயிர் எப்படி சிவமயமாய் விளங்குகின்றதோ அதுபோல் முத்தர்களுடைய உடலும் சிவமயமாய் தானே விளங்குகிறது இல்லையா? அந்த உடலானது வினைப்போகங்களை போய் உயிரிடம் சேர்த்துக் கொண்டிருப்பதில்லையே. ஆகையினால் உடல் உள்ளது என்பதனாலே சீவன்முத்தியினை தாழ்ந்ததாக கருதி விடாதே என்றெல்லாம் சீவன்முத்தியினுடைய ஈடு இணையற்ற சிறப்பினை நன்கு உணர்த்தி விட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அந்த சின்ன வேற்றுமையை சொல்லியிருக்கின்றார்கள். அதான் விளக்கம் பார்த்தோம். சென்ற பாடலில் சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள சிறு வேற்றுமையினை சொல்வோம் என்று கூறிய அளவிலே மாணாக்கனுக்கு ஐயம் தோன்றலாம். எப்படி பரமுத்தி முடிவான முத்தி என்பதில் ஐயம் தோன்றாது, சீவன்முத்தி விஷயத்துலதான் ஐயன் தோன்ற வாய்ப்புள்ளது. சீவன்முத்தி முடிவான முத்தி அன்றோ இது ஒரு இடைப்பட்ட பயன்தானோ, அது அவாந்தர பயன் சொல்வார்கள், அவாந்தர பயன் இடைப்பட்ட பயன்தானோ என்று ஐயம் கொள்ளல் ஆகாது. சீவன்முத்தி முடிவான முத்தியே ஆகும் என்று இப்பாடலில் தெரிவித்திருக்கிறார். சிவப்பேர் எதை கொடுக்கும்? பாச நீக்கம் தானே கொடுக்கும். அற்றதன் பாசம் உற்றதுன் கலலே இருபாரிபதர் சொல்லியிருக்கார். என் பாசம் அற்றது, உன் திருவடியும் கிடைத்தது என்று இருபாரிபதரை சொல்கின்றார். ஆகவே பாசம் நீங்கினால் சிவபெருமான் திருவடியே பெறப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பாசமும் நீங்கி திருவடி பேரும் கிடைக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஊசல் கயிறற்றால் தாய் தரையான் துணையா என்று சொல்லும் சிவஞான போதம். மாதிரி சீவன்முத்தியில் பாச நீக்கம் நிகழ்ந்தே விடுகின்றது. எனவே சிவப்பேரு அந்த சீவன்முத்தியில் கிட்டுகிறது என்பதிலே ஐயமே இல்லை. எனவே சீவன்முத்திக்கு மேலாக இன்னொரு முடிவான முத்தி என்பது ஒன்றும் இல்லை என்று விளக்குவார். பித்தும் இன்று ஒளிவேயாமல் பேர் இதற்கு மேல் இல்லை என்று அருளினார். பித்து என்பது ஆணவ பாசம். சீவன்முத்தி நிலையிலே பிராரத்த எல்லை வரை நிலைபெறத்தக்கதாக உடல் இருப்பதால் உடல் வாயிலாக ஆன்மாவுக்கு வினை போகம் விளையுமோ சிறிதளவேனும் என்ற ஐயமும் இயலாதிருக்க உடலும் இந்நாள் உருவதும் இல்லையாமே என்று அருளினார். இந்நாள் என்றால் இந்த சீவன்முத்தி காலத்திலே உருவது என்பதில் விவ்விகுதி தொக்கதாக கொள்ள வேண்டும். உருவிப்பது உயிருக்கு இந்த உடலானது வினைகளை உருவிப்பது இல்லை, சேர்ப்பது இல்லை. ஏனென்றால் ஆன்மா எப்படி அருள்மயமாய் விளங்குகிறதோ முத்தான்மா, அது மாதிரி அந்த உடலும் வந்து அருள்மயமாக விளங்கும். ஏன்னா சுவாமி அந்த உடலை தனக்கு இடமாக கொண்டிருக்கின்றார் என்பதை ஏற்கனவே 38 பாடலிலே அருளியுள்ளார். அதனால வந்து இந்நாள் உருவதும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு சீவன்முத்தி முடிவான முத்தியே என்று வலியுறுத்தி சொன்னதனால் பரமுத்திக்கும் சீவன்முத்திக்கும் வேற்றுமை இல்லை என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிறு வேற்றுமையினை சொல்வோம் என்று போன பாடலிலே சொல்லியிருக்கின்றாரே, அந்த சின்ன வேற்றுமை தான் என்ன என்றால், அதற்கு விடை கூறும் வகையிலே சீவன்முத்தியினுடைய தனித்தன்மையினை, எந்த எந்த ஒரு தன்மையினால் சீவன்முத்தி வந்து பரமுத்தியிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றது என்ற அந்த தனித்தன்மையினை, அந்த சிறிய வேறுபாட்டை வருகின்ற பாடலே, இது 50 பாடல், அடுத்த பாடல் 51, அந்த 51 பாடலை அருள் செய்ய இருக்கின்றார் இல்லையா. 50 பாடலே சீவன்முத்தியே முடிவான முத்தி, அதற்கு வேறு முத்தி இல்லை, இதனினும் நாம் தெளிவதற்கு ஒன்றும் இல்லை. பாசம் நீங்கி விடுகிறது ஐயா சிவமுத்தியில, அப்ப சிவப்பேரு கிட்டு விடுகின்றது அல்லவா. உடல் இருந்தாலும் அந்த உடல் அருள்மயமாய் விளங்குவதால் அந்த உடலும் வினைப்போகங்களை உயிருக்கு உருவிப்பதில்லை. ஆகினால் சீவன்முத்தி முடிவான முத்தியே ஆகும். அப்ப பரமுத்தியும் முடிவான முத்தி தான். அப்போ சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் வேற்றுமை இல்லை, இரண்டுமே முடிவானவைதான், இரண்டும் ஒன்றுதானா? ரெண்டுமே முடிவானவைனா ரெண்டும் ரெண்டு தனித்தனி முடிவில்லை, ரெண்டு முத்தியும் ஒரே முடிவு தானா? அப்ப ரெண்டு முத்தியும் ஒரே முத்தி தான் என்றே நாம் சொல்லிவிடலாம். 99% அப்படி சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு சிறிய வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றார் இந்த பாடல்ல. ஆதலால் இரண்டும் ஒன்றே ஆயினும், ஆதலால் என்றால் போன பாடல சொன்னாலே சீவன் முத்தியே முடிவான முத்தி. அப்ப ஏற்கனவே மாணாக்கனுக்கு தெரியும் பரமுத்தி முடிவான முத்தின்னு தெரியும். இப்ப சீவன் முத்தி முடிவான முத்தின்னு சொல்லியாச்சு. ஆதலால் சீவன் முத்தியும் முடிவான முத்தியாக இருக்கின்றது. ஆதலால் இரண்டும் ஒன்றே, சீவன் முத்தியும் பரமுத்தியும் ஒன்றே. ஆயினும் ஆனாலும் எதனால ஒரு சின்ன வேற்றுமை இருக்கு சிவன்முத்தியில? சிவர்க்கு உளத்தை ஈதலான் மேனியாகி இசையினும், அதாவது ஆன்மாவானது தன்னை சிவபெருமானுக்கே வழங்கி விடுகின்றது அர்ப்பணமாக. உடல் பொருள் ஆவி மூன்றையும் வழங்குறது இல்லையா? அப்ப அந்த ஆவிங்கிறது ஆன்மா. ஆன்மா தன்னையே சிவபெருமானுக்கு சரியை கிரியை யோகம்லாம் செய்யும் போது வந்து உலகத்து பொருள்களை சிவபெருமானுக்கு வந்து அர்ப்பணம் அர்ப்பணம் என்று சொல்லி பூசை செய்தது. இந்த ஞான நிலையிலே முத்தி நிலையிலே ஆன்மாவாகிய தன்னையே சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக, தன்னையே ஒரு புஷ்பமாக அவனுக்கு சமர்ப்பிச்சாச்சு இல்லையா. ஆகவே அப்படி சமர்ப்பிச்சு தான் தன்னையே அவனுக்கு சமர்ப்பிச்சு அவனுக்கு தான் வந்து உடல் மாதிரி இந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாக சிவத்துக்கு திருமேனியாக பொருந்தி விட்டது. பொருந்திய பிறகும் இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டியுள்ளது? கருணை மேனி நீதியால் வழிபாடுற்று நின்றிடலானும். கருணை மேனி என்பது குருவின் திருமேனி, சிவாலயத்துக்குள்ள இருக்கின்ற அந்த சிவலிங்க திருமேனி, அப்புறம் சிவன் அடியார் திருமேனி, இதைத்தான் கருணை மேனின் குருலிங்க சங்கமங்களை தான் சொன்னாங்க. சீவன் முத்தி அடைந்த ஆன்மா சிவபெருமானுக்கு தன்னையே அர்ப்பணித்து சிவபெருமானுக்கு அங்கமாகவே இதை விளங்கிவிட்டாலும் இந்த சீவன் முத்தி அடைந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டியுள்ளது என்றால், கருணை மேனிகளாகிய குரு லிங்க சங்கம திருமேனிகளை நீதியால் வழிபாடுற்று நின்றிடலானும். சிவாகம முறைமைப்படி வழிபாடு செய்து நிற்கிறது. எது எந்த நிலையிலே உண்மை தீதிரா சீவன் முத்தி செயலன செப்பும் நூலே, இதுதான் உண்மையிலே குற்றமற்ற சீவன் முத்தியிலே நடக்கக்கூடிய செயலாகும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. ஆக சிவாகமங்கள் என்ன சொல்கின்றன? சீவன் முத்தனாகிய ஆன்மா சிவத்துக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டவன். அந்த ஆன்மா சிவத்துக்கு அங்கமாகவே விளங்குகின்றது. இருப்பினும் அது குரு, லிங்க, சங்கமம் ஆகிய மூன்று இடங்களிலே புற வழிபாடு செய்கின்றது. ஆமா, குருலிங்க சங்கமங்களை வழிபடுகிறது. இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் பல பாடல்கள் அதை சொன்னார், ஏன் வழிபட வேண்டும்? இது சீடனுடைய உடல் அங்கம், குருவின் உடல் அங்கி, எனவே அங்கம் அங்கே வழிபட வேண்டும்னா விளக்கி சொன்னார். இந்த இடத்துல நமக்கு தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை விளக்கி சொன்னார்கள். அங்க சீவன்முத்தி பரமுத்தி வேற்றுமை சொல்லும் போது சீவன்முத்தி வந்து குருலிங்க சங்கங்களை வழிபடுவான்னு சொன்னா, அப்படியா வழிபடுவானா, அது ஏன்? இப்ப வந்து நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதனால இந்த சந்தேகங்களை முதல்ல தீர்த்து விட்டார். ஏன் புற வழிபாடு செய்யணும்? இவன் உடல் அங்கமாகவும் குருவின் உடல் அங்கேயாகவும் இருப்பதனால அங்கம் அங்கேயே வழிபட்டுதான் இருக்க வேண்டும். அங்கம் அங்கேயே வழிபடாமல் சும்மா இருந்தா முத்தி பலன் கிடைக்காது, ஆகவே வழிபட வேண்டும்னு அருமையா சொல்லிட்டாங்க. அப்ப ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த சீவன் முத்தன் வந்து இவன் சிவபெருமானுக்கே அங்கமாக விளங்கினாலும் இவன் புறத்தே குருலிங்க சங்கமங்களை வழிபட வேண்டும். சரி, வழிபடுதான். இதனால ஒரு வேற்றுமை வந்துருதா? இதனால வரக்கூடிய சின்ன மிகச்சிறிய வேற்றுமை என்னவென்றால், இப்படி வந்து அவன் புற வழிபாடு செய்வதனாலே என்ன ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகின்றது, விளைவு என்ன விளைவு ஏற்படுகின்றது தெரியுமா? அதை எவ்வளவு அருமையா சொல்றான் சிவஞான சீடர் நம்முடைய குருமா சன்னிதான் அவர்கள். நமச்சிவாய மூர்த்திகள் நூல் அருள் செய்து நாம் படிக்கக்கூடிய பேரு நமக்கு இல்லை என்ற ஒரு குறையே தோன்றாமல் இவர்கள் சொன்னால் அது அவர்கள் திருவாக்குதான். நமச்சிவாய மூர்த்திகளே நமக்கு சொல்வது மாதிரி மிக அருமையாக அந்த கருத்தை சொல்கின்றார்கள். சீவன்முத்தன் குரு, லிங்க, சங்கமம் மூன்றையும் வழிபடுகின்றான். பரமுத்தி அடைஞ்ச ஆன்மா வழிபடாது இல்லையா, அது உடலே நீங்கிட்டது. அதனால அது வந்து உடலை நீங்கிட்டு முற்றிலுமாக அந்த உடலை வந்து அதை விட்டு நீங்கி போய்விட்டதுனால அது இந்த புற வழிபாடு என்பது இருக்காது. ஆனால் இந்த சீவன்முத்தி ஆன்மா புற வழிபாடு பண்ணுவதனால என்ன ஒரு விளைவு ஏற்படுகின்றது என்றால் அதை சொல்கின்றார்கள் பாருங்க. பருவரல் மலத்தினாலே படுமுயிர் அனைத்தும் தன்பால் மறுவிட கொடர்ந்த ஈசன் வடிவு அனைத்தினுக்கும். ஈசனுடைய வடிவம், அதாவது ஈசனுடைய திருமேனி. ஈசனுடைய திருமேனி என்பது மூன்று. சிவாலயத்திலே உள்ள சிவலிங்க திருமேனி ஒன்று, குருவின் திருமேனி இன்னொன்று, இன்னொன்று அடியாரின் திருமேனி, அடியார்களின் திருமேனி. இந்த மூன்று தான் ஈசன் வடிவம். ஈசன் வடிவு அனைத்தினுக்கும் அப்படின்னா குரு வடிவம், லிங்க வடிவம், சங்கம வடிவம், இந்த அனைத்து வடிவங்களுக்கும் ஈசன் வடிவத்தை தான் அப்படி வர்ணிச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மலத்தினாலே துன்பப்படும் உயிர்கள் அனைத்தையும் தன்பால் பொருந்திடச் செய்து அந்த துன்பத்திலிருந்து நீங்கி அந்த உயிர்கள் எல்லாம் இன்பம் பெறுவதற்காக இந்த உலகத்திலே ஏற்பட்ட வடிவம். இதனால இந்த உலகத்தில் வந்து குரு, லிங்க, சங்கம திருமேனிகள்லாம் தோன்றுகின்றன. மல துன்பத்தினாலே உயிர்கள் வாடுவதை அறிந்து அந்த உயிர்கள் தன்னை சொரூப நிலையிலே இருந்தால் இந்த உயிர்கள் தம்மை வழிபட்டு உய்ய முடியாதே என்ற கருணையோடு சுவாமி இறங்கி வந்து இப்படி குருவாகவும் ஆலயத்தில் லிங்கமாகவும் சங்கம அடியார்களாகவும் இருக்கின்றான். அல்லது உயிர்கள் உய்வது எப்படி? அதனாலதான் பருவரல். பருவரல் என்றால் துன்பம். பருவரல் அந்த துன்பம் எதனால படுது? மலத்தினாலே படுகின்றது. மலத்தினாலே பருவரல் படும் உயிர் அனைத்தும் தன்பால் மறுவிடக் கொணர்ந்த ஈசனாகிய தன்பால் இந்த உயிர்கள் எல்லாம் சேரணும், சேர்ந்து துன்பம் நீக்கம் பெறணும், பேரின்பம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான் இந்த ஈசனுடைய வடிவங்கள்லாம், குருலிங்க சங்கம வடிவங்கள்லாம். அந்த வடிவங்களுக்கெல்லாம் பூசை வந்து வந்து நியமமா நிகழணும் அப்படின்னு இந்த சீவன் முத்தர்கள் நினைப்பாங்க. ஒருவேளை அந்த பூசை தப்பிச்சுதுன்னா துயரப்படுவாங்க. யாரு? இந்த சீவன் முத்தர்கள். அதான் ஈசன் வடிவு அனைத்து அனைத்தினுக்கும் பூசை ஒருவிடில். ஒருவிடில் என்னது? நீங்கிடில். ஒருவிதல் நீங்குதல். பூசை நீங்கிட்டதுன்னா, தப்பிட்டதுன்னா, பூசை நடக்காம போயிட்டதுன்னா துயரமாதல். இந்த சீவன் முத்தர்கள் துயரப்படுவார்கள், வேற எதுக்கும் துயரப்பட மாட்டார்கள். குரு பூசை, சிவாலய பூசை, அடியார் வழிபாடாகிய மாகேஸ்வர பூசை இவற்றை நியமமாக வைத்திருப்பார்கள். இந்த நியமம் தப்பிது என்றால் மிகவும் துயரப்படுவார்கள். உற்றிடின் மகிழ்ச்சி ஆதல். இந்த பூசை நியமமாக நடந்ததென்றால் மகிழ்ச்சி அடைவார்கள். யாரு? இது சீவன் முத்தர்கள். ஆகவே சீவன் முத்தர்களுக்கும் இன்ப துன்பம் நிகழ்கின்றன. எப்ப நிகழ்கின்றன? நம்ம மாதிரி இல்லை. நாம வந்து புறப்பொருள்களை பற்று வைத்து அந்த பொருள் நமக்கு கிடைப்பது தகுந்தபடி காரியங்கள்லாம் நடந்ததுன்னா மகிழ்ச்சி அடைவோம். அது காரியங்கள்லாம் வந்து வெற்றிகரமாக முடிந்து நமக்கு அந்த பொருள் கிடைக்க வரைக்கும் நமக்கு ஒரே பதற்றமும் பரபரப்பும் இருக்கும். அப்படி பரபரப்போட இருந்து கிடைக்கிற அந்த பொருள் கிடைச்சாட்டா பெரிதும் வருதுவோம், கிடைத்து விட்டால் பெரிதும் மகிழ்வோம். இப்படிதான் நம்முடைய இன்ப துன்பங்கள். ஆனால் சீவன் முத்தர்களுடைய இன்ப துன்பங்கள் எப்படின்னா, ஈசனுடைய வடிவு எல்லாத்துக்கும் பூசை முறையா நடக்கும். குரு பூசை, சிவா ஆலய பூசை, மாகேஸ்வர பூசை இதெல்லாம் அவர்கள் நியமமாக வைத்திருப்பார்கள். எங்க குரு லிங்க சங்கமங்களை கண்டாலும் பூசை செய்வார்கள். அதுக்கு வழி இல்லாம ஒரு பொழுது கழிந்தாலும் அவர்களால் தாங்க முடியாது, வருந்துவார்கள். அப்படி இல்லாம நியமமா அந்த வழிபாடு அவர்களால் பண்ணி கொண்டிருக்க முடிந்தது என்றால் மகிழ்வார்கள். பரமூர்த்தி நிலையிலே இந்த மகிழ்ச்சியும் வருத்தமும் கூட இருக்காது. ஏன்னா அது உடம்பே நீங்கி விட்டதே, அவ புறத்துல வந்து எதையும் நோக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் அந்த சொரூப சிவத்தோடு ஒன்றி திளைத்து அந்த முத்தியிலே அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சீவன் முத்தர்களுக்கு இந்த ஒரு நிலை உள்ளது. நம்முடைய நாயன்மார்கள் சீவன் முத்தர்கள் அவர்கள் நிலையை நாம் பார்க்கின்றோம். நியமம் ஒரு நாள் ஒருபோது தப்பியதென்றால் அவர்கள் தப்ப விடமாட்டார்கள். தப்புவதற்காக தப்பிவிடும் போல தெரிந்தாலே அவர்கள் எவ்வளவு வருந்தி அவர்கள் அதனை விடாமல் செய்கின்றார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அது தப்பாமல் அந்த வழிபாடு நடந்துவிட்டால் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் நாயன்மார்கள் என்பதை பார்க்கின்றோம் இல்லையா. அப்ப நமக்கு ஒரு ஐயம் வருகின்றது, மாணாக்கன் இப்போ புரிஞ்சுக்கிட்டான். எப்படியோ எந்த வழியிலோ இன்ப துன்பங்கள் வரத்தானே செய்கின்றது சீவன் முத்தியில. பரமுத்தியில அந்த இன்ப துன்பங்களும் கிடையாது. அப்போ சீவன் முத்தி என்னதான் இருந்தாலும் ஒரு படி பரமுத்திக்கு வந்து தாழ்ந்தது தானே. மற்ற பரமுத்திகளையெல்லாம் விட சீவன் முத்தி மேலானது தான். சாலோகம், சாமீபம், சாரூபம், இந்த பரமுத்திகளை விட சீவன் முத்தி மேலானதுதான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பரமுத்தியில வந்து எந்த இன்ப துன்ப அனுபவம் இல்லை, சிவ பேரின்ப அனுபவம் ஒன்றே விடுகிறது. ஆனா சீவன் முத்தியில வந்து இந்த வழிபாடு குருலிங்க சங்கம் வழிபாட்டுல ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் சீவன்முத்தி நிலையில ஒரு வருத்தம் வரத்தான செய்யுது. இவன் புற வழிபாடு செய்யாம இருக்க முடியாது. மலவாசனை தாக்காம இருக்கணும்னா இவன் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் வழிபாட்டை வச்சிருக்கணும். இந்த மூன்று திருமணி இடத்தும் வச்சிருக்கணும் அவன் குருலிங்க சங்கம் வந்துட்ட. அப்ப கொஞ்சம் அந்த பூசையில முட்டுப்பாடு தோன்றினால் ஏற்பட்டு விடுமோ என்று தோன்றினாலும் கூட இந்த சீவன்முத்தனுக்கு வருத்தம் வருகின்றது. அந்த வழிபாடுகள் செம்மையாக இருந்தால் மகிழ்ச்சியும் வருகின்றது. எப்படியோ பாருங்கள் இன்ப துன்ப அனுபவம் இந்த சிவமுத்தனுக்கு வரத்தானே செய்கின்றது. சிவபெருமான் மாதிரியே அந்த அடிய சிவஞானிகளாகிய அடியார்களும் அவர்களும் சிவபெருமான் மாதிரியே நமக்கு அருள் செய்வார்கள். அதில்தான் சித்தாந்த சிகாமணியிலையும் சொன்னார்கள், எவ்வளவு அரிய கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எவ்வளவு எளிய தமிழிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் உணர வேண்டியது சைவ உலகத்தினுடைய கடனாகும். சித்தாந்த சிகாமணியில பாருங்க எவ்வளவு அருமையாக எளிமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆதலினால் சங்கமத்தை ஆன்மாக்கள் போலே நீ பேதமன எண்ணி பிரியாதே சொன்னார். இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் சொல்லி அந்த நெருப்போடு சேர்ந்த இரும்பு போல கரை நீங்கி இந்த ஆன்மாவானது நெருப்போடு சேர்ந்த இரும்பு கரை நீங்கி நெருப்பின் தன்மை பெற்று விளங்குவது போல சிவத்தோடு சேர்ந்த ஆன்மாவானது தன் ஆணவ கரை நீங்கி சிவமாகவே விளங்கும். அப்படிப்பட்ட சிவஞானிகளாகிய அடியார்களை நீ என்ன நினைக்காத, மற்ற பெத்தான்மாக்கள் போல எண்ணி பிரியாதே. ஆதலினால் அதாவது நெருப்பை சேர்ந்த இரும்பு போல பாசக்கரை நீங்கப்பெற்று சிவஞானிகள் விளங்குவதனால் ஆதலினால் சங்கமத்தை சிவஞானிகளை ஆன்மாக்கள் போல நீ பேதமனை எண்ணி பிரியாதே. யாரோ ஒரு ஆன்மா இவர் என்று சிவபெருமானுக்கு பேதமாக நீ நினைத்து அந்த அடியார்களை விட்டு பிரியாதேன். அதான் உலகியல்லே வள்ளுவ பெருமான் சொல்வார்கள், பல்லாறு பகைகுழலில் பத்தெடுத்த தீவைத்தே நல்லார் தொடர் கைவிடல் என்று சொல்வார்கள். அதாவது நல்ல சான்றோர் ஒருவருடைய துணையை விட்டு விடுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருவனை பகைச்சாலே வந்து பல தொந்தரவுகள் வரும். யாரையும் வந்து பகைக்காமல் வாழ்வது அது ஒரு கலை. யாரையாவது ஒருவரை பகைச்சாலுமே அவன் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது பலரையும் பகைத்தால் அது எவ்வளவு பெரிய துன்பம், எப்போ யார்கிட்ட இருந்து எந்த துன்பம் வரும் தெரியாது இல்லையா? அப்ப பலரையும் பகைச்சா ரொம்ப சங்கடம் தான், அது சந்தேகம் இல்லை. அப்படி பலரையும் பகைப்பதை விட பத்து மடங்கு தீமையானது எது தெரியுமான்னு சொன்னார். எதுன்னா சான்றோர் ஒருவருடைய துணையை நட்பை விட்டு விடுதல், அவ்வளவுதான். சான்றோரை பகைத்தல் கூட சொல்லலை பாருங்க, சான்றோர் அவருடைய தொடர்பை கைவிட்டு விடுவது, அவருடைய நட்பை கைவிட்டு விடுவது. அதனால அவர்களோடு பேசாமல் தொடர்பு கொள்ளாமல் இருந்துட்டாலே போதும். அது எப்படிப்பட்ட செயல்? பலரையும் பகைத்ததை போல பத்து மடங்கு தீமையான செயல் என்று சொல்கின்றார்கள் சான்றோருக்கே. இப்படி சொல்லியிருக்கின்றார்களே. அப்ப சிவஞானிகளாகிய அடியார்களுடைய தொடர்பை கைவிட்டால் அது எவ்வளவு தீமையான செயல் என்று சொல்ல வேண்டாம். ஆகவே அடியார் வணக்கம் மிக மிக இன்றியமையாதது என்று இங்கே அருளி செய்கின்றார்கள். அடுத்த வாழ்விலே அருமையான ஒரு ஐயத்தை எழுப்புகின்றார்கள். சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை. முத்தினா என்ன? சீவன் சிவனோடு ஒத்து விளங்க வேண்டும், அதுதான் முத்தி. எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார் பாருங்க. சீவன் அச்சிவனோடு ஒத்து தெளிவுறும் முத்தி தன்னை. பாவினில் சீவன் முத்தி பகருமேல் பரமமுத்தி மேவுவன் என்றும் அந்நூல் விளம்புமாள். யா சீவனும் சிவனும் ஒத்து விளங்குகின்ற முத்தி நிலையினை நூல்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன? சீவன் முத்தி என்று சொல்கின்றன.
சீவன்முத்தின்னு சொல்லுகின்ற அதே நூல்கள், அந்த விஞ்ஞான நூல்கள், அந்த சீவன்முத்தன் பரமுத்தி அடைவான் என்றும் சொல்கின்றன. அப்போ அந்த அதென்ன ரெண்டு முத்தி சொல்கின்றார்கள், சீவன்முத்தி பரமுத்தின்னு. அப்ப இந்த ரெண்டுக்கும் வேற்றுமை உள்ளதோ? ஏன்னா சீவன்முத்தினாலே அது முத்தி தான் சிறப்பா சொல்றாங்க, சிவன்முத்தர்களை சிவமாகவே போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை விட பெரிய நிலை இல்லைன்னு தான் இருக்கணும். அப்ப அந்த சீவன்முத்தன் பரமுத்தி அடைவான் அப்படின்னா, அப்ப சீவன்முத்தி என்பது முடிந்த பெருநிலை அல்லவோ? அது வந்து ஒரு பரமுத்திக்கு கீழான நிலைதானோ? இந்த ரெண்டுக்கும் அப்படி என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு. இந்த ஐயப்பாடும் இதற்கு விளக்கமும் மிகச்சிறப்பாக இந்த ஒரு நூலில் தான் உள்ளது. இவற்றையெல்லாம் நம்ம மிகுண்ட சாத்திரங்களிலே பார்க்க முடியாது என்று தெளிவாக கூறலாம். மிக அருமையாக கேட்கின்றார்கள் ஐயப்பாட்டை பாருங்க. தசகாரியம்னா பத்து காரியத்தையும் சொல்லிட்டு நிறுத்திருக்கலாமே, எவ்வளவு கருணையோடு நமக்கு இத்தனை செய்திகளை வாரி வழங்குகின்றார்கள். இவற்றையெல்லாம் அறிந்தாலுடைய ஆன்மாவுக்கு வந்து லாபம் கிடையாது. வேற எதெல்லாமோ ஆன்மாக்கள் அறியலாம், ஆனா அவையெல்லாம் ஆன்மாவுக்கு இழப்பு தான். பேதமை என்பது யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல், வள்ளுவர் பெருமான் சொன்னார். குற்றத்தை போய் வழிய போய் ஈட்டிக்கொண்டு என்ன தனக்கு எது ஊதியமோ அந்த ஊதியத்தை இழந்து நின்னா அதுக்கு பேர் தான் ஐயா பேதமை அப்படின்னாரு. ஊதியம் பெற வழி இருக்கு, ஒரு இடத்துக்கு போனா ஊதியம் கிடைக்கும், அங்க போகாம ஊர்வம்ப எடுத்துக்கிட்டு குற்றத்தை பெருக்கிக்கிட்டு இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல், அந்த செயலுக்கு தான் பேதமைன்னு பேர்னார். அப்ப நமக்கு உயிர்க்கு ஊதியமாக எத்தனை செய்திகளை சொல்கின்றார்கள், எங்கும் கிடைக்காத செய்திகளை சொல்கின்றார்கள். சீவன் முத்தியே முடிவான முத்தி என்றால் அதற்கு மேலும் பரமுத்தி என்று ஒன்று ஏன் சொல்கின்றார்கள்? அப்ப ரெண்டுக்கும் ஒரு வேற்றுமை உள்ளது, அதை சொல்கின்றேன் அப்படின்னு சொன்ன ஆசிரியர், நீ நூல்களெல்லாம் படித்து பார்த்திருக்கும் போது உனக்கு ஒரு ஐயம் வரும், ரெண்டு முத்தியும் ஒன்றுதான் நீ நினைப்ப, ரெண்டும் ஒன்றுதான், ஒற்றுமையும் உள்ளது அதே சமயத்தில் ஒரு வேற்றுமையும் உள்ளது, அதை சொல்கின்றேன் கேட்பாயாக என்று இந்த 49 பாடலிலே நிறுத்திக் கொள்கின்றார்கள். அந்த வேற்றுமையை வருகின்ற பாடல்கள் அனைத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேற்றுமையினை அருமையாக சொல்லி நமக்கு அந்த வேற்றுமையை கூட அவர்கள் செறிவாக ஒரு பாடலிலே சொல்லியிருக்கலாம், அது நமக்கு அப்படியே பழத்தை அந்த பலாப்பழத்தை வந்து அதை வந்து பிளந்து அதில் உள்ள ஒவ்வொரு சுளையும் எடுத்து எடுத்து கொட்டையை நீக்கி அதை தேனில் நனைத்து நமக்கு வழங்குவது போல அருள்கின்றார்கள். சீவன்முத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள வேற்றுமை, அதே சமயத்தில் ரொம்ப வேற்றுமை நினைச்சிடக்கூடாது, அவை ஒற்றுமை உடையனதான், ஒரே ஒரு வேற்றுமை என்பதை மிக அருமையாக நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள். அந்த அருமையான ஞான செய்திகளை எல்லாம் வருகின்ற சிந்தனையிலே குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த தசகாரியங்கள் என்ற அருள் திரு அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள இந்த தசகாரிய சிந்தனையை செய்வதற்கு குருவருள் பாலித்த சீர்வள சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கு அடியின் மனமுனிமைகளாலே வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு